கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளாக இருக்கிறவங்கள் யாவருக்கும் சர்வத்தையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய நல்ல நாமத்திலும் நம்மளுடைய கர்த்தரும் நம்மளுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட நாமத்திலும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் நான் சார்ந்திருக்கிற விழுப்புரம் சபை சகோதர சகோதரிகள் யாவருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சென்னை பரிசுத்தவான்களாக இருந்த நாம் முதல் முறையாக வாராந்திர கூடுகை இந்த நாளிலிருந்து நாம் துவங்குகிறோம். சபையாளர்கள் நீங்கள் முக்கால்வாசி முறையில ரொம்ப ஆர்வத்தோடு இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கீங்க. அது கூட கட்டத்துள்ளாக எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. சகோதரர் சொன்னபடி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 அளவில் இந்த கூடுகைக்கான காரியம் அது ஆரம்பமாகும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் ஒரு சில சகோதர சகோதரிகள் தங்களுடைய பணியை நிமித்தம் அவங்க வர இயலாமல் போகலாம். ஆனால் சபையாராக இருக்கிற நீங்கள் அப்படி வராத சகோதர சகோதரிகளுக்கு இந்த கூட்டத்தில் நடைபெறுகிற பாடத்தை பற்றி நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆடியோ மூலம் சில பாயிண்ட் சில நோட்ஸ் மூலமா அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் எப்பயுமே நேரக்கூடிய சத்தியங்களை நேருக்கு நேரம் முகத்துக்கு முகமாய் உட்கார்ந்து கேட்கிறதில் இருக்கிற பலன் மற்ற வாய்ப்புகள்ல கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தருடைய சூழல் அது தேவன் அறிந்தவராக இருக்கிறார். எனவே கூடுமான வகையில பங்களிக்கிறதற்கு நாம் முயற்சி எடுக்கலாம். சில சூழல்களால் அது தடையாகும் போது அதை மற்ற சகோதரர்கள் அவர்களுக்கு நீங்க ஒரு ஊழியமாக நீங்க செய்யலாம். எனவே இது போன்ற இந்த வெள்ளிக்கிழமை கூடுகையில மாதத்துல 2 வெள்ளிக்கிழமைகள் உங்கள் மத்தியில கடந்து வருவதற்கு நாம முயற்சி எடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில மீதம் இருக்கிற வாரங்களில் நம் மத்தியில 2 அருமையான சகோதரர்கள் வருவார். சகோதரர் பிரபாகர் மற்றும் சகோதரர் ஜான் சுந்தர். ஸோ இப்படி நாங்கள் 3 பேராக ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த கூட்டத்தில் வந்து உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தொடர் செடி நாங்கள் எடுத்துட்டோம். இன்னைக்கு நான் ஒரு டாபிக்ல ஒரு தொடர் செடி எடுக்கிறோம். இதே மாதிரி சகோதரர் பிரபாகர் அவர் ஒரு டாபிக் எடுப்பாரு, ஜான் சுந்தர் அவர் ஒரு டாபிக்ல எடுப்பாரு. எனவே நீங்க ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு டாபிக்ல எடுக்கும்போது அதை நீங்க ஃபாலோ பண்ணணும், தொடரணும். அப்போ அது நம்ம எல்லாருக்கும் நம்ம பிரயோஜனத்திற்கு ஏற்பானதாக அது காணப்படும். எனவே அந்த முறையிலே இன்னைக்கு நாம உங்க மத்தியில ஆரம்பிக்கிற பாடம் என்னவென்றால் வில் ஆஃப் காட், தேவ சித்தம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறு தொடர் செடி, ஒரு 3 அல்லது 4 வாரங்கள் கடந்து போகும் இந்த செடி. இந்த செடி உங்க மத்தியில எடுக்கிறதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த தலைப்பு நம்ம ஏற்கனவே பல இடத்துல எடுத்திருக்கிறோம், பல எக்ஸிசியாக்கில் ஒரு சில மூத்த சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் இந்த பாடங்களை கேட்டுக்கலாம். உங்களுக்கு இது 2வது வாய்ப்பாக இருக்கும் அதே டாபிக் நீங்கள் கேட்கறது. சில கேள்விகள் இருக்கலாம் ஒருவேளை சூழலுக்கு தகுந்தா இருக்கும். ஆனால் முக்கியமாக கற்றோடு கூட நல்மனசாட்சி உடன்படிக்கை வாய்ப்புக்குள்ள ஒரு புதிய வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட ஆபத்துரிய வாழ்க்கையில் கற்ற நமக்கு கொடுத்துட்ட அனுபவத்தில் இந்த டாபிக் வந்து மிகப்பெரிய மாற்றம் கொடுத்துச்சு. ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வரையில ஏதோ ஒரு நார்மலாக தெரிஞ்சிச்சு லைஃப். ஆனால் இந்த டாபிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் போது நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆபிக்குரிய விஷயத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம வாழ்க்கையை பற்றிய சில முடிவுகள் நம்ம எப்படி எடுக்கணும், இதுக்கு வந்து எனக்கு பர்சனலாக அந்த டாபிக் வந்து ஒரு பெரிய மாற்றம் கொடுத்துச்சு. அதனால தான் மோஸ்ட்லி நம்ம எந்த எக்ஸிஸ்டாவுக்கு ஊழியம் செய்யும்படி வேறு வாய்ப்பு கொடுத்துட்டாலும், அதாவது தொடர்ச்சி இந்த மாதிரி வாராந்திர கூடுகையில் சந்தேகம் கிடையாது, வாராந்திர கூடுகையில் தொடர்பாக எடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே முதல்ல இந்த டாபிக் நம்ம வைப்போம். அது ஏன்னா நமக்கு கொடுத்துச்சு, நிச்சயமாக நம்மை போல சகோதர சகோதரிகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு. எனவே அதே ஒரு டாபிக் தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கூட நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தேவ சித்தம் என்ற தலைப்பின் கீழே முதலாவது இந்த தொடர் செடிக்கு உரிய ஒரு வேத வசனம் நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வசனம், இருப்பினும் நாம் படிப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 7வது அதிகாரம் 21வது வசனம்.
இது நம்
ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போது பேசிட்ட அருமையான ஒரு சத்தியம். பொதுவா நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்கள் மத்தையில் சுவிசேஷம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் வந்து மலை பிரசங்கம் என்ற ஒரு பொதுவான வார்த்தைக்குள்ளாக அடக்குவோம். இப்படிப்பட்ட இந்த மலை பிரசங்கம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு உபதேச வார்த்தைகள் நிரம்பியது. இதை பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியும்னா, அந்த மலை பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு 5000 புருஷர்கள் கூறியிருந்தார், ஏறக்குறைய 5000 புருஷர்கள் அவங்ககிட்ட கர்த்தரை உபதேசிக்கிற வார்த்தைகள் என்று நம்ம பொதுவாக பார்க்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை உன்னிப்பா கவனிச்சோம்னா ஒரு உண்மை புரியும். இந்த மலை பிரசங்கத்துல கர்த்தர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சது அவர் யாருக்காக பிரசங்கிக்க ஆரம்பிச்சார் அந்த ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இந்த மத்திய சுவிசேஷ புத்தகத்துல 5வது அதிகாரத்துல ஆரம்பமாகுது அந்த சத்தியம். முதல் வசனம், 2வது வசனம் பார்த்தோம். அவர் தெரியாத ஜனங்களை பார்த்துட்டு மலை மேல போறார். அப்படி போகும்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து உட்கார்ந்தார். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அப்ப கர்த்தர் பேசுறது யாருக்கிட்ட பேசிட்டு பேசுகிறார்கள், பட் எல்லா ஜனங்களும் அதை கவனிக்கணும். இது சகோதரர் பிரபா அவர்கள் கடிதம் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த ஆழம் பேசுவார். கர்த்தருடைய உபதேசங்கள் அது யாருக்கானதா இருந்துச்சு அப்படின்ற சில ரகசியங்கள் இருக்கு பைபிள். பொதுவா எல்லா ஜனங்களும் காது கொடுத்து கேட்பாங்க, ஆனா கர்த்தர் எல்லா ஜனங்களும் கேட்கிறார்கிறதுக்காக கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தர் பேசுறது யாருக்காக பேசிட்டு இருப்பாருன்னா சீசர்களுக்காக தான் குறிப்பா பேசுவார். அந்த முறையில் இந்த மலை பிரசங்கம் கூட இது யாருக்கு தான் அப்ளை ஆகும், இல்ல யாருதான் இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய சீசர்களுக்கா ஃபாலோ பண்ணும். அப்ப அந்த முறையில கவனிச்சா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மலை பிரசங்கத்தில் இருக்கிற சில வசனங்களை எடுத்து நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது 100% சரி. ஏன்னா இயேசு அன்றைக்கு பேசுறது யாருக்காக பேசுறாங்க, சீசர்களுக்காக பேசுறா, பொதுவான ஜனங்களுக்காக கிடையாது. எனவே நம்மை பற்றி இருக்கக்கூடிய வசன பகுதிகள் இந்த அதிகாரங்கள்ல இல்ல இந்த மலை பிரசங்கத்துல அப்படி இருக்கிற அதிகமான வசனங்கள்ல ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அந்த வசனம் சொல்லுது அந்த 7வது அதிகாரத்துல 21வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம். அப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் யார்கிட்ட பேசிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசுறாரு, சீசர்கள் கிட்ட பேசுறான். சீசர்கள் யார்? இன்னைக்கு நம்மெல்லாம் யார்? கர்த்தருடைய சீசர்கள். அதே மாதிரி அன்னைக்கு கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று யார் யார் முடிவெடுத்து அவர் பின்னாடி வந்தாங்களோ அவங்களாம் அவருடைய சீசர்கள். இன்னைக்கு நாம யாருனா அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நாம எல்லாம் மாம்சத்தில் இருக்கோம், சீசர்களா இருக்கும். இப்ப நம்மளை பார்த்துதான் கர்த்தர் ஏற்றி சொல்றாரு. நம்மை போல கிறிஸ்தவ வாய்ப்புக்குள்ள இருக்கிறவங்க உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்து வந்துட்டவங்க கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவர் மாத்திரம்தான் எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும். மாறாக என் பிதாவி வந்துட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவங்க பிரவேசிக்க முடியும். நீங்க ஃபாலோ பிளாக் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக் நோட்ஸ்ல இந்த கர்த்தாவே கர்த்தாவே என்ற வார்த்தைக்கு மேக்சிமம் இந்த வசனத்தை யாருக்கிட்ட நம்ம அப்ளை பண்ணுவோம்னா உடன்படிக்கைக்கு வராத பேர் சபையாக அப்ளை பண்ணுவோம். ஏன்னா டபுள் டைம் இருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே, ஒன்னு ரோமன் கேத்தலிக், இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட். ஸோ இந்த பிரிவினர் தான் இன்னைக்கு தேவனுடைய சித்தம் என்னும் தெரியவில்லை. ஆனா கர்த்தாவே 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 சொல்லி அவங்க பேசுறாங்க. பட் அப்படி சொல்லும் போது அது பொருந்துது, இந்த வசனம் உங்களுக்கு பொருந்துது. கர்த்தர் சொல்றார் அப்படி சும்மா ஒண்ணுமே புரியாம கர்த்தாவே கர்த்தாவே சொல்லிட்டு அது பரலோகம் வர முடியாது, பூமியில வேணா இருக்கலாம். இது அவங்களுக்கு அப்ளை ஆகுது, நம்ம பேசிக்ல பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம வந்திருக்கிறது இது பேசிக் ஸ்டடி, இது வந்து ஹையஸ்ட், இது அந்த ஃபண்டமெண்டலை தாண்டி இன்னும் சில ஆழமான தியானங்களுக்கு ஏதுவாக நம்ம கூடி வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இந்த கூடுகையில எக்ஸாக்டா நம்ம உற்று நோக்கி பார்த்தால் தெளிவா ஒரு உண்மை புரியுது. இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்காக பேசிட்டு சீசர்களுக்காக பேசுறா, இன்னைக்கு நம்மளை பார்த்து ஏற்று சொல்றார். என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்யணும், அப்படி அது செய்யாமல் என்னைய பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னா இதனால நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப இன்னைக்குதான் நம்மளுக்குரிய நம்பிக்கை என்ன, இன்னைக்கு ஏன் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வந்து இந்த உலக ஆசைகள் பொல்லாத சில பெயர்ச்சி மண்டலங்களை விட்டு பிரிச்சு எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் சுமந்து கொண்டு எதுக்காக இந்த ஐக்கியத்துக்குள்ள வரும், எதுக்காக இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம்னா, ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஃபியூச்சர். எப்படி ஏன் இந்த பூமியில கண்ணை மூடுனா பரலோகத்துல ஒரு அங்கமாக அவருடைய ஒரு சரீர அங்கமாக மாறிடும். இதுதான் நம்முடைய ஆபம், இது தவறு அல்ல, இதுதான் நம்மை அழைத்த நோக்கம். நம்ம உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளை வாழ்கிறோம் அப்படின்னா அதனுடைய பலன் எதுல தெரியுமா, நம்ம ராஜ்யத்துல பங்காளியா மாறுறதுல தெரியும். ஒருவேளை எல்லா வாழ்க்கை முடிவுல தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையா மாறும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும், ஒரு உண்மையான கர்த்தருடைய ஜீவனா வாழணும் அப்படிங்கிற ரீதியில நம்ம தேவ வார்த்தையை கவனிச்சோம்னா நம்முடைய தலையை சொல்லார் கர்த்தர் இயேசு. நீங்க ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்யுங்க, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நீங்க செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்துல நீங்க அங்கமா மாறலாம். ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை செய்யாமனா பெயர் அளவில் ஏதோ பயிர் எடுத்துட்டு சில வேலைப்பாடுகளுக்குள்ள பங்கெடுத்துட்டு ஏதோ ஒரு இந்துவா பிறந்தா அவருக்கு ஒரு ரிலிஜன் இருக்கு, மற்ற சில மாற்றத்தாருக்கு சில ரிலிஜன் இருக்கு, ஒரு ரிலிஜன் இருந்தா அவங்களுக்கு சில கூட்டம் இருக்கும், சில சங்கம் இருக்கும், சில பங்கெடுப்புகள் இருக்கும், சில தரகாட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவர் அப்படின்னா அவருக்கு ஒரு சபை இருக்கும், சபையில அங்கங்கள் இருப்பாங்க, சில வேலைகள் இருக்கும். அப்படி கிடையாது, உண்மையான கிருஷ்ணா இருந்தால் ஏதோ பெயர் அளவில் சபையினுடைய விஷயத்தையும் இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணாமல் தேவனுடைய சித்தத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அப்படி எவர் ஒருவர் தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறாரோ அவர்தான் பரலோகத்துல ஒரு அங்கமாய் மாறும். வார்த்தை கவனிச்சிங்க நல்லா தெரியும், தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சிருக்கிறவர் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அவர் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். இதுதான் கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தை. எனவே தான் நம்ம இந்த வசனத்தை ஆதாரமா எழுதுறோம். தேவ சித்தம் என்ற இந்த ஒரு தொடர் ஸ்டடிக்கு ஒரு ஆதார வசனம் எதுனா இந்த மத்தேயு 7 அதிகாரம் 21. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கும், இது எவ்வளவு முக்கியமான வசனம். உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தவர்கள் கர்த்தருடைய சித்தங்கள். ஸோ இந்த டாபிக்கவோ இந்த வசனத்தையோ வந்துட்டு ஒரு பேசி கிளாக் உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வராதவங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் பேச முடியாது. இது இது யார்கிட்டதான் பேசணும்னா சொற்பர்களா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நல்மனத்தாற்றின் உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்துட்ட சகோதர சகோதரிகள்கிட்ட தான் இந்த வார்த்தை பேச முடியும். அதனாலதான் இந்த டாபிக் நம்ம இப்போ ஓபன் பண்றோம். இந்த ரீதியில் ஓபன் பண்ற இந்த டாபிக் பத்தி பார்க்கும்போது ஒருவேளை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல, நமக்குள்ளலாம் அந்த ஃபீலிங் இருந்துச்சு. எப்பனா இந்த தூத்துக்கு வராதுக்கு முன்னாடியே பெயர் சபைகள்ல இருக்கும்போது அப்ப கூட நமக்குள்ள ஒரு பக்தி இருக்கு, சும்மா இல்லை, ஏதோ ஒரு சும்மா இருக்குமாறும். அப்ப என்ன தெரியுமோ அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது கடவுளுக்கு பிரியமா வாழணும் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவ் நமக்குள்ள இருக்குது. அதெல்லாம் நல்ல மோட்டிவ், அதெல்லாம் தேவன் நிச்சயம் கவனிச்சிருப்பார். ஏன் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஈரம், ஒரு ஒரு உணர்வுகள் நம்மளுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு நல்ல அமைப்புகளுக்குள்ள இருக்கும்போதே இருந்துச்சு அந்த உணர்வு. என்னன்னா தேவனுடைய சித்தம் என்ன, என்ன என்ன என்னை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார், நான் எப்படி செஞ்சா இல்லை எப்படி நான் வாழ்ந்தா தேவனுக்கு புரியும், இந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. சில நேரங்களில் நம்ம கூட சில ஊழியர்களுக்கிட்ட அவங்க கேட்கணும், நம்ம வழி நடத்தின பயக்கங்கள் எடுத்த போதவர்கிட்ட கேட்போம், வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வழி சொல்லுங்க. சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொல்லுவோம், பைபிளில் எங்கெங்கே தேவனுடைய சித்தம்னு வார்த்தை இருக்குது அந்த வசனத்தில் கலெக்ட் பண்ணி அது மேல நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, இல்லைன்னா அதை நீ மனப்பாடம் பண்ணு. பண்ணினா உனக்கு ஒரு வேலை என்ன தெரியுன்னா உன்னை பற்றி தேவ சித்தம் என்னன்னு தேவன் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு. இல்லைன்னா சில என்ன பண்ணுவாங்க, இல்லை நீ முழுசாக உன்னை அர்ப்பணிச்சு அப்போ ஒரு வேலை தேவனுடைய சித்தம் என்னன்னு நீ தெரியலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுற விஷயத்த சொல்லுவான். பட் அப்படின்னா அது கண்டுபிடிக்க முடியுது இல்லை, ஏன்னா தேவனுடைய சித்தம் கண்டுபிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அவர் தேவன், நம்ம யாருன்னா இந்த அவருடைய சிருஷ்டிப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு அணு மாதிரி இந்த பூமி, இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஒரு அணு நம்ம, அவள்தான் நம்மளுடைய நலன். ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் நம்மை மாத்திரம் இல்லை, நம்ம இருக்கிற அந்த பூமியை மாத்திரம் இல்லை, அந்த சராசரத்தையும் அவர் சிருஷ்டி பண்ணவர். அதாவது உங்களுக்கு இந்த ட்ரினிட்டி அந்த விஷயத்துல அந்த பிதாவாகி தேவன் கிளாக்டர காமிச்சிருப்பாங்க சார். நம்ம தேவன் எவ்வளவு பெரிய, இப்ப அவருடைய திட்டத்தை நம்ம அறியணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது அது எல்லாருக்கும் தைக்கூடாது. நிறைய இன்னைக்கு பைபிள் வச்சிருக்கிறவங்களா நினைக்கிறாங்க எப்படியாவது கடவுளுடைய சித்தம் என்ன நம்ம வாழ்க்கையை பத்தி அதை கண்டுபிடிச்சோம். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா அறிக்கை விடுவாங்க, நம்ம இந்த குடும்பத்தையே தேவன் வந்து ரசிக்கிறது அவருடைய சித்தம், இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இல்ல இந்த சென்னை இல்லைன்னா இந்தியா இதெல்லாம் இதுக்குள்ள தேவன் ரசிக்கணும்னு அவர் விரும்புறாரு. இப்படி என்னென்னமோ அவங்களுக்கு தோணுகிற கருத்துக்கள் வெளியிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே தேவன் சித்தம் என்பது அப்படியாங்க. அவருடைய சீசர்களுக்கு கட்டத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், நிச்சயமாக அந்த சீசர்களால் மாத்திரமே என்ன செய்ய முடியும், தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த முடியும். அப்போ சீசர்களால் தேவ சித்தத்தை செயல்படுத்த முடியும்னா அதுக்கு முதல்ல என்ன நடக்கணும்னா தேவ சித்தம் என்னன்னு தெரியும், தெரிஞ்சாதானே வாழ முடியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அப்படி சொன்னார் கர்த்தரியே. அப்படின்னா வாழுகிறவனே, தேவ சித்தத்தின்படியாய் வாழுகிறவனே, நடைமுறை வாழ்க்கையை செயல்படுத்துகிறவனே, இதுதான் அர்த்தம். அப்ப அப்படி ஒருத்தர் நடைமுறை வாழ்க்கை செயல்படுத்தணும்னா முதல்ல அவருக்கு தெரியும் தேவ சித்தம் என்னன்னு தெரியும். தெரிஞ்சாதான் அவர் என்ன பண்ண முடியும், அதை பத்தி வாழணும். அதனாலதான் கர்த்தர் சீசர்களுக்கு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சீசர்களுக்கு தான் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா தேவன் அவருடைய சித்தம் என்ன என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வாய்ப்பு. பொதுவா உலக ஜனங்களுக்கோ பேரணிகளாக வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கோ அல்ல, உண்மையான சீஷர்களுக்கு தான் தேவன் தெரியப்படுத்துவார் அவர்களை பற்றிய தன்னுடைய சித்தம் என்ன. இது தேவன் அப்படி யாருக்கு தெரியப்படுத்துறாரோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும், தேவ சித்தத்தின்படியால் வாழ முடியும். அதனாலதான் இயேசு எல்லாருக்கும் சொல்லாம சீசர்களுக்கு சொன்னாரு, எங்க அப்பாவினுடைய சித்தத்தை செய்யும், அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். எனவே இன்றைய காலகட்டத்தில் கூட பயங்கரமான கிறிஸ்தவ மண்டலங்கள் இல்ல கிறிஸ்தவர்களுக்கு எண்ணிக்கைகளுக்கு மத்தியில் ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடிய வாய்ப்பு தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம சிந்திக்கணும் தேவனுடைய சித்தம், அவருடைய ஒட்டுமொத்த உள் உணர்வுகள் என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவரு ரொம்ப பெரிய தேவன். ஆனா ஒரு விஷயம், என்னை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார், நான் எப்படி இருந்தா என்னை அழைக்க தேவனுக்கு அது பிடிக்கும், எது அவருக்கு இஷ்டம், என்னை என்ன பற்றி எது இஷ்டம், அதை நம்ம கண்டுபிடிக்கும். டோட்டல்ல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் இந்த திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறார், இப்படி டோட்டலா அதிக அளவுக்கு நம்ம பெரியாது கிடையாது. அவர் மிகப்பெரியவர் தேவன். ஆனா இந்த பூமியில வாழ்கிற இந்த கால சூழல்ல அவருடைய சத்தியம் கொடுத்து என்னை அழைத்திருக்கிற தேவன் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சோ இதான் அவருடைய, இதை நாம் அறிகிறதற்கான கிருபை வாய்ப்புகள் நம்ம கையில இருக்கு. ஏன்னா நம்ம சாதாரணமான சகோதர சகோதரிகள் அல்ல. நம்மளுடைய கத்தாலிட்டி பற்றி கர்த்தர் இயேசு பேசினார் ஒரு அருமையான வார்த்தைகள் எங்க என்றால் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் முதல் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகள், ஏசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைங்க யாருடைய பிள்ளை, பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் இருக்கும். யாரை ஏற்றுக்கொள்வது மூலமா, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமா யாருடைய பிள்ளையாக, பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையா சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாருனா, அப்படி யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா ஆகுறாங்களோ அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இது என்ன பிறப்பு, இந்த பூமியில பிறக்கிற பிறப்பு அல்ல, நல் மனப்பாட்சியும் உடன்படிக்கை மூலமா வரோம் இல்லையா, புது சிருஷ்டி, ஒரு ஒரு புது தன்மை நமக்குள்ள உருவாகுது இல்லைங்களா. அதுல நம்ம உருவாகிருக்கிறோம். இப்படி நாம உருவாகுவதற்கு மாம்சத்தின்படியான உறவுகள் காரணம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனா, ஒரு ஆணா, ஒரு பெண்ணா அந்த பூமியில உருவாகுறோம்னா அது தாய் தந்தையினுடைய வழியில வந்துடும். ஆனா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனா, ஒரு புது சிருஷ்டியை நம்ம உருவாகிருக்கிறோம்னா இதுக்கு நம்ம தாய் தந்தை மாம்சத்தின்படியான விஷயங்கள் கை காட்ட முடியாது. இது யாருனால பிறந்தவர்கள், தேவனாலேயே பிறந்தவர்கள். தேவனால பிறக்கப்பட்டிருக்கிற நம்ம கிட்டத்தான் தேவன் என்ன செய்வார்னா, உங்களை நான் எதற்காக பிறப்பித்தேன் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துவார், தெரியப்படுத்துவார். சோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய கிருபை வாய்ப்புகள் இன்னைக்கு எல்லாருக்கும் கிட்டாது. எவ்வளவோ போராடுறாங்க, லிட்டரலா வயசுல அங்கேயுமே அலசலாம், எப்படியாவது கண்டுபிடிக்கலாம். ஆனா சாத்தியம் மாறுறது, உண்மையாய் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்கே கைகூடும். தேவனுடைய சித்தம்னா என்ன என்பதை அறிந்து கொள்வது. சோ இதை நீங்க புரிஞ்சுட்டு இப்ப நம்ம தேவனுடைய சித்தம் என்ன, நம்மை பற்றிய தேவ சித்தம் என்ன அப்படின்னு நம்ம ஒருவேளை பாடத்துல பார்க்கலாம் என்றால், இந்த நாளினுடைய பாடம் நமக்கு எப்படி இருக்கும்னா, டைரக்டா இதுதான் நம்மை பற்றிய தேவ சித்தம் அப்படி நம்ம எடுத்து வைக்க போறது இல்லை. ஏன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம முதல்ல கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கே உரிய சில ஆயத்தங்கள் நமக்குள்ள இருக்கும். ஆயத்தமே இல்லாத போது திடீர்னு நம்ம கையில ஒரு வேலையை கொடுத்தாலும் வைங்க, நம்மளால அந்த செவ்வனே செய்ய முடியாது. பதவிங்க, நான் கொஞ்சம் கூட ப்ரிப்பரேஷன் என்ன திடீர்னு என் கையில இதை கொடுத்துட்டீங்க, நான் எப்படி இதை செய்யறது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது செய்யறேன் அப்படின்னு வேலையில என்ன பண்ணுவோம்னா சில குறைகள் வச்சுருவோம். ஆனா இதே இது ஒரு விஷயத்தை நம்ம கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தெளிவா சொல்லி அதுக்குரிய சில ஆயத்தங்கள் நமக்குள்ள செஞ்சுட்டு அப்புறம் அந்த விஷயத்தை கையில கொடுத்தா எப்படி அதை வாங்கி நம்ம செயல்படுத்துகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதே போலதான் இந்த சப்ஜெக்ட் கூட. இப்ப இந்த விஷயங்கள் பேசிட்டு உடனடியா பைப்பில் இருந்து அந்த ரகசியத்தை நம்ம வெளியில எடுக்கலாம். உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு நம்மை பற்றிய தேவ சித்தம் என்ன நம்ம எடுக்கலாம். ஆனா அப்படி எடுத்து ஒரு வேலை கொண்டு வச்சோம்னா அது நம்மளுக்கு செய்ய முடியாத ஒரு பாரமான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். இல்லைன்னா பேரெடுத்துடும் மைண்ட்ல, ஏற்றுக்கொள்வது கஷ்டமா. சோ முதல்ல இந்த நாள்ல இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிறதற்கும் நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறதற்கும் ஒரு ஆயம், ஒரு ப்ரிப்பரேஷன், இல்லைன்னா ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரடக்ஷன், இதுதான் இந்த நாளினுடைய வகுப்பு. ஒருவேளை இந்த ப்ரிப்பரேஷன் இன்ட்ரடக்ஷனே ஒருவேளை ரொம்ப டைம் தள்ளி போச்சுன்னா இன்னொரு வாரம் கூட கடந்து போகும். இன்னைக்கே புரிஞ்சுட்டோம்னா அடுத்த வாய்ப்புல வரும்போது அந்த தேவ சித்தம் என்ன என்ற அந்த டைரக்டான கோர்ஸுக்குள்ள நம்ம உள்ள போயிடும். ஸோ இன்னைக்கு முதல்ல இந்த தேவனுடைய சித்தத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நமக்குள் ஏற்பட வேண்டிய தகுதிகள் இல்லை ஆயத்தங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவ சித்தம் என்பது ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. இந்த மாதிரி விஷயமா தான் இந்த நாளினுடைய வகுப்பு உங்கள் மத்தியில அது காணப்படக்கும். எனவே நீங்க நோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான அல்லது இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரை மற்றும் ஆயம், இதுதான் இந்த நாளினுடைய பாடமா இருக்கிறது. சோ இதுல முதலாவது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு முதல் விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய திட்டம் நமக்கு புரிய வேண்டும். தேவனுடைய திட்டம் ஒருத்தருக்கு புரியல இல்ல தெரியப்படுத்தப்படலைன்னா அவரால் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை கண்டுகொள்ள முடியாது. என்ன பாயிண்ட், அதனால நம்ம முதலே சொன்னோம் சில நேரம் பெயர் சமையார் ஏன் இதை அறிந்து கொள்ள முடியலன்னா, அவங்க என்ன பிரயாசம் எடுக்கிறாங்கன்னா தேவன் என்னென்ன யோசிக்கிறார் அது எல்லாத்தையும் அப்படியே கேட்கப்படும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யூனிஃபார்ம், தேவன் வந்து இது நினைக்கிறார், எனக்கா தேவன் இதை சொன்னார் அதை சொன்னார், சக்தி இல்லை. முதல்ல தேவன் யார், அவர் எவ்வளோ புரியுது, அவர் அவருடைய தன்மையோட நம்மளை கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஏமாத்துறோம். நம்ம பற்றினா வசனங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு வாரி நிறைய தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை ஃபுல்லா கீழே ஊத்திட்டு கடைசி இருக்கிறத பூரா குழு குழுக்குனு குடிஞ்சு எல்லா தண்ணியும் கீழே ஊத்திட்டு ஃபைனலா அந்த வாரி அப்படியே நோக்கி இருக்கணும்னா, அதுல இருந்து அப்படியே அங்கிருந்து இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படி லேசா ஒரு சின்ன டிராப் ஆகி அது வலி, அந்த வலியின டிராப் தான் நம்ம தேவனோட கம்பேர் பண்ணோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய தேவன் வந்துட்டு உன்னதமானவர், அவர் என்ன யோசிக்கிறார், என்ன பண்றார், எல்லாத்தையும் மாற்றத்தில் எடுத்துட்டு அது பாவங்களே அசுத்தங்களே மாற்றிக்கிட்டு நம்ம அவருடைய உணர்வுகளை அப்படியே குடிச்சிக்க முடியுமா? வாய்ப்பு அந்த அளவுக்கு நம்ம கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே பூமியில வாழும் போது நீங்க எப்ப மறுபடியும் கேட்டா என்னதான் சொன்னார், எங்க அப்பாவை தவிர அது யாருமே தெரியாது. அவருடைய தேக சுபாவமே அந்த நிலைமையில்தான் பூமியில கடந்து போனார். சோ அப்ப நம்ம எப்படி அவருடைய உணர்வுகள் முழுசு கண்டுபிடிக்க முடியும்? அதனால இப்படிப்பட்ட ஒரு தப்பறையான முயற்சி அவங்க எடுக்கிறதுனால தான் கிளீனா கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் தேவனுடைய திட்டம் நம்மளுக்கு புரியணும். அந்த திட்டம் புரிஞ்சாக்கா நெக்ஸ்ட் அந்த திட்டத்துல என்னுடைய பார்ட் என்ன நம்ம அறிந்து கொள்ளணும். இப்ப உதாரணத்துக்கு தேவனுடைய இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு. இந்த திட்டம் இன்னைக்கு தேவன் நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார். தெரியப்படுத்தினா இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்வை எப்படி ஆகும், இந்த திட்டத்துல நான் எங்க இருக்கேன், இது நமக்கு இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், சுவிசேஷம் சுவிசேஷத்துல எந்த பார்க்க ஏன்னா பெரிய யுகம் இது 2000 வருஷம் யுகம். இந்த யுகத்துக்குள்ள நான் எங்க இருக்கேன் நமக்கு தெரியும் இங்க. அப்ப இந்த ஓவர்லாப்பிங் பீரியடுக்குள்ள இருக்கும் போது இந்த சூழல்ல நான் எப்படி நடந்துக்கணும், தேவனுடைய வார்த்தை எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முதல்ல நமக்கு என்ன தெரியும், திட்டம் தெரியும், இல்லைன்னா இன்னொரு சொன்னா நோக்கம் தெரியும். இந்த நோக்கம் தெரியாம நான் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைச்சா அது முடியவே முடியும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்துக்கிறார், அவருக்கு அநேக பண்ணை இருக்குது, நிறைய அவருக்கு சார் இருக்குது, எத்தனையோ விதமான மிருக தீவன்கள் இருக்குது. சோ இதெல்லாம் அவர் பலதரப்பட்ட வேலையாட்கள் வச்சு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய எஜமான், அந்த எஜமான் புதுசா ஒருத்தர் வேலைக்கு ஏற்படுத்துறோம், நல்ல ஒரு நபர் என்று நம்பி அவரை கூப்பிடாரு வேலைக்கு. இப்ப கூப்பிடும் போது அந்த வேலைக்காக வச்சு மனத்துல ரொம்ப சந்தோஷம், எவ்வளவு பெரிய எஜமான் என்னை அவர் வேலைக்கு கூப்பிடாரு சொல்லி அவர் மிக தாழ்மையோடு வராரு. சோ வரக்கூடிய அவருக்கு மனத்துல நல்ல மனசு வருது, என்னைய இவர் வேலைக்கு கூப்பிட்டதுனால நான் கண்டிப்பா அந்த எஜமானுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட அவர் வர. இப்ப வரும்போது இவர் எஜமானுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும், டோட்டல் இந்த எஜமானுக்கு என்னென்ன சொத்து ப்ராப்பர்ட்டி இருக்குதோ எல்லாத்தையும் அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இருக்கா? எனக்கு இந்த இந்த ஊர்ல இவ்வளவு லேண்ட் இருக்குது, இந்த ஊர்ல இவ்வளவு இருக்குது, எனக்கு வேலைக்காரங்க இவ்வளவு இருக்கிறாங்க, எனக்கு மில்லுகள் இவ்வளவு இருக்குது, தோட்டங்கள் இவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வேலைக்காரங்க கிட்ட சொல்லணும்னு இருக்கா? அப்படி ஒருவேளை சொன்னா அதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த எஜமானுக்கு முக்கியமா அவர் வாழ முடியுமா? முடியாது. ஒரு வேலைக்காரர் இந்த வேலைக்காரர் நினைக்கிறா நான் எஜமானுக்கு பிரியமா இருக்கணும், அப்படி இருக்கணும்னா என்னதான் தெரியும் அப்படின்னு கேட்டா அந்த எஜமான் தன்னை தன்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியில எந்த வேலைக்காக என்னை அழைக்கிறார் இது அவர் புரியும். ஒருவேளை ஒரு கார் மெயின்டைன் பண்ற வேலையா, இல்ல தோட்டம் மெயின்டைன் பண்ற வேலையா, இல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையா, தன்னுடைய பார்ட்டி என்ன இதை முதல்ல எஜமானத்தில் இருக்காத வாங்கும். இதுதான் நோக்கம், இதுதான் திட்டம். இதை வாங்கிட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும், தன் கையில எந்த வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை தான் எப்படி செஞ்சா தன்னுடைய வேலைக்கு அமர்த்தினதுடைய நோக்கம் எஜமானுக்கு நிறைவேறும். இதை புரிஞ்சிட்டு ஒத்திசைந்து அந்த வேலைக்காக நடப்பார். சோ புள்ள அவர் எல்லா டீட்டில் அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் எதற்காக அவர் கொடுத்தார் அது அந்த எஜமான் சொன்னார்னாலே போதும். இந்த ஒரு பாட்டுக்காக தான் அவனை அழைத்தேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வேலைக்காரர் புரிஞ்சுக்குவார். அப்ப இந்த பாட்டை நம்ம எப்படி செஞ்சா எஜமானுக்கு சந்தோஷம், அதை மாதிரி அவர் செஞ்சாலே போதும் எஜமானுக்கு என்ன வரும் சந்தோஷம். வேற எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னு வைங்க, அந்த மிஸ்டேக்காக இவரை பத்து வரைய சந்தப்பட மாட்டோம், என்னப்பா அவங்க வேலைக்கு நடந்த அமர்த்தனா எனக்கு இந்தந்த பிரச்சனை அப்படி அவர் சொல்லணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு அவர் தெளிவா தெரிஞ்சாலும். சோ இதே தான் இந்த பாயிண்ட், தேவனுடைய நோக்கம் தேவனுடைய திட்டம் ஒருத்தருக்கு புரியாம தேவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார், இல்ல நான் எது செஞ்சா தேவனுக்கு விருப்பமா இருக்கும் என்ற தேவ திட்டத்தை அறிய முடியாது. சோ தேவ திட்டம் முதல்ல நமக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நமக்கு தெரிய வேண்டும். இந்த பாயிண்ட்க்கு ஒரு 2 வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 12வது அதிகாரம் 47வது வசனம், நான் வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு அர்ப்பணிப்பு நான் அர்ப்பணிச்சேன். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, நெருக்கடி இருந்துச்சு, ஆனாலும் நான் தேவனுக்காக நான் அர்ப்பணிச்சேன். இல்ல நான் தேவனுக்காக செஞ்சேன்னு சொல்லி பாஸ்ட்லயே பேசிட்டு இருக்கோம். ஆனா நல்லது, நம்ம உண்மையிலேயே தேவனுக்காக செஞ்சோம். ஆனா மறந்துடக்கூடாது, அந்த செஞ்ச ஒரு செயல் மாத்திரம் கிடையாது நம்மை பற்றி வேற சித்தம். நம்ம முழு வாழ்க்கையுமே என்ன நடக்கணும், வேத சித்தம் நடக்க வேண்டும். அதனாலதான் சகோதரர் சொல்றார், will of God is not only a presentation. தேவனுடைய சித்தம் என்பது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்துல வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு அல்ல, அது நம்முடைய ஹோல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்ப நம்ம தேவனோடு அர்ப்பணிச்சோமோ அப்ப இருந்து நம்ம மரணம் வரையில நாம் செயல்படுத்த வேண்டிய வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, இதுதான் தேவத்து. அதனாலதான் இந்த தேவசித்தத்தை உடனே வெளிப்படுத்தாம சில ஆயத்தங்கள் நமக்குள்ள நடக்கு. அது மாதிரி சப்ஜெக்ட் நம்ம எடுத்து சொல்றோம் தெளிவா. இப்ப மரணத்துல சொல்லி தேவ திட்டம் புரியாத ஒருத்தர் தேவசித்தத்தை அறிய முடியாது, இதுவே ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். ரெண்டாவது, தேவ திட்டம் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஏதோ வாழ்க்கையில ஒரு பார்ட் அல்ல, இதுதான் டோட்டல் லைஃபாக இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம முதல்ல தகுதியாகும். ஏன்னா தேவன் ஒரு விஷயத்த நமக்கு வெளிப்படுத்தாத வரையில பிரச்சனை கிடையாது. எப்போ வெளிப்படுத்திட்டாரோ அப்ப இருந்து என்ன ஆகுது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இருந்து அதுல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சொல்லிடுற எவனிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் கேட்கப்படும். தெரியப்படுத்தாதவங்களுடைய விஷயம் கிடையாது, யாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுச்சோ அவங்க மேல தேவனுடைய கவனங்கள் இருக்கும். அதனாலதான் நம்ம சில ஆயத்தங்கள் நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம வந்து அந்த ஆர்வம் இருக்கா, தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறா, அவருடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னா சந்தோஷம். ஆனா ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும், அப்படி தேவன் வெளிப்படுத்திட்டார்னா அதுல இருந்து சாதுற வகையில அந்த தேவ சித்தத்திற்கான வாழ்க்கை வாழும். அறிவதற்கு முன்னாடி ஏதோ சில அறிவுகள் சில அங்கீகமான சில தளத்தளம் கலக்குள்ள அதெல்லாம் கேட்டால் வசன சொல்லல, அறியா அறியா அறியாத காலங்களே தேவன் காணாதவர் போல இருந்தார் சொல்லி. ஆனா தேவன் தெரியப்படுத்திட்டா அப்படின்னா வாழ வேண்டிய பொறுப்பு நம்ம மேல இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், தேவ திட்டம் என்பது ஏதோ வாழ்க்கையில் ஒரு பார்ட் அல்ல, அதுவே ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். ஓகே, இப்ப மூணாவது விஷயம், இந்த இன்ட்ரோடக்ஷன் மற்றும் ப்ரிப்பரேஷன் என்ன பாயிண்ட் வைக்கலாம்னா, ஏன் இந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய சித்தம் என்கிறத நம்ம ஒரு டாபிக்கா எடுத்து படிச்சுருக்கிறோம். ஏன் தேவன்தான் நம்ம சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தா நம்மளா தேடணும், எப்படி எப்படி இருக்கணும், ஏற்ற நேரத்துல நமக்கு எல்லா சூழல் அமைச்சு கொடுத்து தேவன் நம்மளை கொண்டு வரலையா? இதே மாதிரி நம்ம பேசாம ஏதோ நம்ம கையில கண்டுக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சுட்டே இருப்போம். அவர் பார்த்து நம்மளை அப்படியே வழி கண்டுக்கே போக மாட்டாரா? இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டாபிக் வச்சு அதை நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம பிரயாணம் எடுக்கணுமா? அப்படி ஒரு வேலை கேள்வி கேட்டா, தேவன் நம்மை கொண்டு வந்தது என்னமோ அப்படிதான், நம்மளா தேடல. கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படல, திருமையினாலதான் ரட்சிக்கப்பட்டோம், அதுலாம் என்ன மாற்றம் இல்லை. ஆனால் அப்படி நம்ம வந்துட்டோம் அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் தேவன் இந்த மாதிரி நமக்கு ஒண்ணுமே புரியாமே நம்மளை வச்சுக்கிட்டு அவரா என்னமோ அப்படி குளூக்குல பண்ற மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டு வழி நடத்திட்டே போய் கடைசியில பல்லவத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். ஏன்னா நம்ம தேவன் கிட்ட ஒரு அருமையான குணம் இருக்கு. நம்ம தேவன் ரொம்ப ஒரு ரீசன்ட்லி காட், ரொம்ப ஒரு நாகரிகம் உள்ள தேவன். அவர்கிட்ட கத்துக்கணும் ரீசன்ட்னா எப்படி, நாகரிகம்னா எப்படின்னு அவர்கிட்ட கத்துக்கணும். அவருடைய செயற்பாடுகள்ல அவர் அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். அவரை பத்தி நம்ம சகோதரர்கள், நீங்க சித்து வாழ்க்கை புது சிருஷ்டி அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆறாவது வாழ்க்கை. அதுல தமிழ்ல நீங்க 227 பக்கம் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல தேவனை பற்றி ஒரு அருமையான வார்த்தை கொடுக்குறோம். என்ன கொடுக்குறாங்கன்னா, தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல அவர் எந்த ஒரு சிருஷ்டி இல்ல எந்த ஒரு மனுஷனையும் தன்னுடைய திட்டத்திற்கு சாதகமா அவர்கள் வாழும்படி அவர்கள் அவர் பலவந்தம் பண்ணுறதே கிடையாது. வற்புறுத்தி வலியுறுத்தி இப்படித்தான் நீ நடக்கணும் அப்படின்னு யாரும் கழுத்துல கைவச்சு தேவனை திணிக்கிறது கிடையாது. அவருடைய திட்டத்துல நம்ம தேவன் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு சில வசனங்கள் காமிக்கிறாங்க. பார்த்திக்கலாம் அந்த வசன பகுதிகள். ஒன்று யோவானுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். உலகமும் அதை இசையும் ஒழித்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றும் நிலைத்திருப்பான். நெக்ஸ்ட் ஒரு வசனம் நம்ம வாசிச்சிருக்கிற அதே ஆதாரம் வாசிக்கப்பட்டால் தெரியும், மற்ற 7:21 வாசிச்சோம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை. யோசித்து பாருங்க, ஒருவேளை தேவன் கம்பல் பண்றவரா இருந்தா, பலவந்தம் பண்ணுகிறவரா இருந்தா, ஜீசஸ் இந்த வார்த்தை பேசியிருக்க மாட்டார். சீக்கிரமா அழைக்கப்பட்டவங்களுக்குள்ளேயே ரெண்டு வகுப்பார் இருப்பாங்க. ஒரு வகுப்பார் யாரு? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர். இன்னொரு வகுப்பா பேரளவில் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். மற்றபடி தேவன் சித்தத்துக்கு அவர் வாழ்க்கைக்கும் தந்ததே இருக்கு. யோசித்து பாருங்க, ஒருவேளை தேவன் கம்பல் பண்ணி ஒருத்தரை தேவசித்தம் செய்ய வைக்கிறவரா இருந்தா, இந்த ரெண்டு வகுப்பால் உருவாக்க மாட்டாங்க. ஒரே வகுப்பால் யார் சீக்கிரம் அழைக்கப்பட்டாலும் அவங்கள தேவன் என்ன பண்ணிடல, பலவங்க பண்ணி இந்த ஓட்டத்துல ஓட வச்சுறாரு கிடையாது. அப்படி தேவன் செய்யறது இல்லை, விரும்பினான். அதுதான் சொல்றாரு, செய்கிறவன் எவனோ சீக்கிரங்களை பார்த்து சொல்லலாம். நம்ம எல்லா அவருடைய பிள்ளைங்க தான், ஆனா நமக்குள்ளேயே தேவனுக்கு ரெண்டு பாட்டு பார்த்தோம். ஒரு பாட்டு யாரு? செய்கிறவன் எவனோ. இன்னொரு பாட்டு செய்யாதவன். யாருக்குள்ள? உலகத்துக்குள்ள இல்ல, பெயர் சரி அமைச்சதுக்குள்ள இல்ல, இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டவங்களுக்குள்ள பாக்குறா ரெண்டு பாட்டு. அப்ப இருந்து என்ன தெரியுது? தேவன் எடுத்து நியூட்ரலா முன்னாடி வச்சிருக்காங்க சத்தியத்தை. இந்த சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்து கடைபிடிக்கிறவங்க ஒரு வகுப்பாள். அப்படி கடைபிடிக்கிற வகுப்பாருக்கு ஏதோ தேவன் ஸ்பெஷலா திரும்பி பண்ணிட்டார், இறக்கம் பண்ணிட்டார் அப்படிதான் இல்ல. கடைபிடிக்காத ஒரு வகுப்பா இருக்கார் அவர் சொல்வார், உங்களுக்கு தேவன் திரும்ப பண்ணாலும் நீங்க செய்வீங்க, எனக்கு தேவன் திரும்ப பண்ணல அப்படி சொல்ல முடியும். ரெண்டு பேரையுமே அடுத்தது யாருதான்? தேவன் தான் அடுத்த. ரெண்டு பேருக்கு முன்னாடி அவர் வைக்கிற சத்தியங்கள் ஒண்ணு, கொடுக்கிற சிறுமைகள் ஒண்ணு, நல் வாய்ப்புகள் ஒண்ணு, பட்சபாதம் பார்க்கல. ஏன்னா அது பத்தி கூட வசம் இருக்கு, நம்ம தேவன் அந்த மாதிரி உள்ளவர் கிடையாது. அவர் யாரையும் பலவந்தம் பண்றது கிடையாது, பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. நம்ம தேவனுடைய அருமையான குணம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபத்தில் 2 11 வசனம் என்று நினைக்கிறேன், பாருங்க. ரோமர் 2:11 இந்த வார்த்தையில அருமையா பார்க்கும் தேவனிடத்தில் பட்டுப்பாடும் இல்லை. இந்த வசனத்தை எடுத்து போய் உலக தாரத்தை பயன்படுத்திடக்கூடாது, வாய்ப்புள்ள வராத போய் தேவனுக்கு பட்டுப்பாதம் இல்லை, நாங்களும் சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், நீங்க வரல, உங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தா நீங்க பயன்படுத்தல சொல்ல முடியாது. நமக்கு வேற திருவை கொடுத்து கொண்டாந்துட்டார். இந்த வாய்ப்புக்குள்ள வந்தவங்கிட்டதான் கர்த்தர் சொல்றாரு என்கிட்ட பட்சபாதம் இல்லை. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி சத்தியத்துக்குள்ள வந்து அருமையா ஓடுறாங்க, உடன்படிக்கை பண்ணதோட வேலை முடிஞ்சு போகாம அதுல இருந்து தொடர்ந்து ஓடுறதுல தெளிவா ஓடுறாங்க. இன்னொருத்தர் அப்படி கிடையாது, உள்ள வந்ததுல இருந்து சோறு பிரச்சனை போராட்டம் பலவீனம் அப்படியே லெவல் பை லெவல திருச்சி இல்ல, அதனால ஓடவே முடியல. அப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்? கண்டிப்பா தேவ காரணம் கிடையாது. ஏன்னா வசனம் சத்தியம், சத்தியம் சொல்லுது தேவன் கிட்ட பட்சபாதம் பலவந்தம் அதுவும் கிடையாது. அதனாலதான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன் சிலர் ஓடுறாங்க சிலர் ஓடலைன்னா, ஓடுறவர் விருப்பத்தோட ஓடுறாங்க, ஓடாதவர் நல்லபடியா சத்தியத்திற்குரிய வாழ்க்கை வாழாதவர் அவருக்கும் தெரியும், ஆனா அவருக்குள்ள என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை, அந்த மனமும் இல்லை. ஏன்னா அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறார்னா, எல்லாம் தேவன் செய்வார், தேவனுடைய கிருபை அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துட்டே தான் இருக்கார். பட் ஓட வேண்டியது நம்ம பார்த்து, ஸோ நம்ம பார்த்து நம்ம செய்யாத போது நினைச்சிட கூடாது, என்னை எப்படி சத்தியத்தை கூட கொண்டு வந்தாரோ அதே கூட என்னை அவர் பிடிச்சி ஓட வைப்பார் நினைக்கக்கூடாது. கண்டிப்பா ஓட வைப்பார், ஆனா நம்ம ஒத்துழைப்பு. ஓடுற சகோதரர் ஓடி இருக்கிற சகோதரி நிச்சயமா அவங்களுக்கும் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கு, பட் விரும்புகிறாங்க அதை மனதாக ஏற்றுக்கொள்றாங்க, அது மேல அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஸோ அவங்களால அதை பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். போனாதவங்களுக்குள்ள இதுதான் விஷயம், மற்றபடி ஏற்பட்ட பட்சபாதம் இல்லை. அதனால தான் சொல்றோம் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஏதோ அப்படியே சைபர் டெக்னிக்ஸா எல்லாமே நம்ம லைஃப்ல நடக்கும் நினைக்கக்கூடாது. ஆராயணும், தேவன் என்ன எதிர்பார்த்தார், தேவன் தரப்புல என்னைக்கு மிஸ்டேக் இருக்காது, நம்ம தரப்புல மிஸ்டேக் நடந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம என்னைக்குமே என்ன பண்ணணும், தேவ வார்த்தைகளோட நெருங்கிய ஒரு கனெக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு எவ்ரிடே. குறிப்பா சபையாய் கூட நம்ம தேவனோடு தொடர்பு வச்சுட்டேன். கான்சன்ட்ரேஷன், ஒரு 53 பாடம். இது அன்றைய கால சூழல்ல நம்ம பற்றிய தேவனுடைய சித்தமா இருந்துச்சு, பட் இப்ப அதை தாண்டி வந்துட்டோம். இப்ப நம்ம இது பற்றி தேவனுடைய சித்தம் என்ன, இப்ப நான் என்ன செய்யேன், கடந்த காலத்துல நான் செஞ்சேன் ரொம்ப சந்தோஷம், அதனாலதான் இப்ப இங்கே வந்துருக்கேன், இப்ப நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் தேவனுடைய வார்த்தைகள். அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட், தேவனுடைய சித்தத்தை நாம் அறியணும். ஏன் அப்படின்னா, தேவன் அவருடைய சித்தத்துல யாரையும் எதற்காகவும் பலவந்தம் பண்றது இல்லை. ஒருவேளை நம்ம அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்னா அது என்னவா கூட ஆயிருக்கானா, ஒரு நமக்குள்ள விருப்பம் இல்லை, மனசு இல்லைங்கிறத கூட அது காட்டிடும். எனவே கண்டிப்பா நம்ம நிதானம் ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இயேசு அதுதான் சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடவர் அங்க வர முடியாது, எங்க அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறவர் மாத்திரமே அங்க வர முடியும் சொன்னார். அப்ப தேவ சித்தத்தை செய்யணும்னா முதல்ல தேவ சித்தம் என்னன்னு அறியும், அறிஞ்சாதான் நம்ம செயல்படுத்த முடியும். ஸோ அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து நம்ம நிதானிக்கிறோம். இப்போ போகும் 4வது பாயிண்ட்க்குள்ள நம்ம போகலாம். இது ஏற்கனவே 3வது பாயிண்டோட ஒரு தொடர்புடைய பாயிண்ட். என்ன தொடர்புடைய பாயிண்ட் அப்படின்னா, ஒருத்தர் தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா இல்லையா வாழணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவருக்குள்ள என்ன வேணும்னா அதன் மேல ஒரு வாஞ்சி வேணும், ஒரு ஆவல் அவருக்கு விருப்பம் வேணும். விருப்பம் இல்லாம யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும் எப்படி, அது வந்து நல்லா இருக்காது. விருப்பம் உள்ளவருக்கு கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும், விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா அது நல்லதா இருக்காது. அதனாலதான் பொதுவா கற்றுடைய விஷயத்துல கூட சொல்லுவோம், தேவனுக்காக கொடுக்கறதுல இருந்து அவருக்காக வேலை செய்யறது கொடுத்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிருப்போம். இப்ப நானே கூட செஞ்சிருக்கேன், ஆனா அந்த செஞ்சு செயல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தேவனை எப்படி பார்ப்பார் அப்படின்னா, நான் அந்த செயல விருப்பத்தோட செஞ்சனா இல்ல ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல செஞ்சேன் இது பார்ப்போம். ஒருவேளை நான் கட்டாயத்தின் பேர்ல செஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த செயலுக்கான பலன் கிடையாது தேவனுக்கு. ஆனா நான் சொல்றேன், நான் செஞ்சே செஞ்சேன், ஆனா தேவன் இதுவே பார்ப்பார். ஃபர்ஸ்ட் செஞ்சீங்க இருக்கு, ஆனா விருப்பத்தோட செஞ்சீங்களா, முழு வாழ்க்கையோட செஞ்சீங்களா கேட்பார். இல்ல அந்த வாழ்க்கை இல்ல விருப்பம் இல்லை, ஆனா செயல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாது. சிலருக்குள்ள வாழ்க்கை இருக்கும் விருப்பம் இருக்கும், ஆனா அவங்களால முடியாது இயல. ஆனாலும் தேவன் அவனுக்கு என்ன பண்ணுவான்னா மாற்றம். அதனாலதான் சொன்னாரு சாமுவேலுக்கு, நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருவேன், மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான், ஆனா நான் என்ன பண்ணுவேன் இருதயத்தை பார்ப்பேன். ஸோ இதுதான் எனக்குமே தேவனுடைய அருமையான விஷயம். அதே போன்ற அந்த தேவ சித்தத்துக்குரிய விஷயம் கூட, தேவன் நிச்சயமா இருதயத்தை கவனிப்பார், யாருக்கு விருப்பம் இருக்கு. ஒருவேளை ஒரு உதாரணம் சொல்லலாம், இங்க ஒரு 40 பேர் நம்ம கூடியிருக்கிறோம்னா ஒரு 25 பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு, மீதி ஒரு 15 பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனா 40 பேர் சத்தி சேர்க்கிறோம்னா சத்திக்கு எவ்வளவு அழகா பேசினாலும் அந்த 25 பேருக்கு தான் புரியும், மீதி 15 பேருக்கு புரியவே புரியாது. அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க கேட்பாங்க, ஆனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே ஆகும். காரணம் என்னன்னா, பேச மழை கரெக்டு தான், எல்லாத்துக்கும் மழையாக தான் வரும், ஆனா அது நன்மை பகைக்க வேண்டியவங்களுக்கு, நன்மை கொடுக்க வேண்டியவங்களுக்கு அது கொடுக்கும். இதே போலதான் தேவனுடைய பாட்டுல விருப்பம் இருக்கும் போதுதான் ஒருத்தரை தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறியவும் முடியும் வாழவும். விருப்பம் இல்லாத போது அது சாத்தியம் ஆகாது. இது பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம், கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 7வது அதிகாரம் 17வது வசனம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது யாருக்கு இருக்கு, அவர் தான் கண்டுபிடிப்பாரு இந்த உபதேசம் தேவனால் இருந்தாச்சா மனுஷனால் இருந்தாச்சா. இது அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். இது கர்த்தர் பூமியில வாழும் போது பேசினார் அருமையான சத்திய வாழ்க்கை. இது நெக்ஸ்ட் அதே 7வது அதிகாரத்துல 38வது வசனம் பார்த்திக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஜீவத்தண்ணி. விசுவாசம் இல்லாதவனுடைய இருந்தா கண்டிப்பா அந்த தண்ணி ஓடாது. யார் ஒருவருக்கு மாற்றி விருப்பம் இருக்கு தேவனுக்கு பிரியமா வாழணும், ஒருவேளை எனக்கு தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார்னா தெரியப்படுத்தினார்னா நான் நிச்சயமா அதன்படி வாழணுன்ற மனசு எனக்குள்ள இருக்கு. அந்த வாஞ்சி எனக்குள்ள இருக்கு, பேரளவிலான வாஞ்சி இல்ல, உண்மையான வாஞ்சி. அப்படி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தேவன் அவர் சித்தம் தெரியப்படுத்தினாக்கா அவரால் வாழ முடியும். ஏன்னா தேவசத்தை எப்படினாலும் வரும், சில நேரம் தேவசத்தை வரும்போது எப்படி இருக்கும், நான் இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், தேவ சித்தம் என்னை நோக்கி வரும், நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை தேவசத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணும். ஓகே கரெக்ட், இதை தொடர்ந்து நீ கண்டிப்பா இந்த ஆங்கிள் எனக்கு வருது எங்க தேவசித்தம், நான் என்ன பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வாழும். இதே நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறேன், தேவசித்தம் எனக்கு வந்து வருது, தேவன் சொல்றார் இதுதான்பா அவனை பற்றி எனக்கு சித்தமும் ஒரு விஷயத்தை சொல்றார், ஆனா அவர் சொன்ன விஷயம் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும், தேவசித்தத்தை மாற்ற முடியுமா, இல்ல தேவன் இது எனக்கு செட் ஆகாது வேற ஏதாவது சித்தம் இருந்தா எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையை மாற்றணும். ஆனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா தேவனுடைய சித்தம் இதுக்கு செட் ஆகாம இருக்குன்னா வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும், சில மாற்றங்கள் பண்ணணும், சில நஷ்டங்களுக்குள்ள இறங்க வேண்டியது இருக்கும், சில பாதிப்புகளுக்குள்ள போக வேண்டியது இருக்கும், நம்மளுக்கு ஒவ்வொரு ஒரு ட்ராக்ல நம்ம வாழ்க்கையை சித்தத்தை போக வேண்டியது இருக்கும். இவ்வளவு விஷயம் இருக்கு வேற சித்தத்துக்குள்ள. அதனாலதான் தேவன் பேசிக்கா என்ன வைக்கிறாருன்னா, யார் ஒருவருக்குள்ள விருப்பம் இருக்கு தாகம் இருக்கு அவங்க மாத்திரம் வாங்க. விருப்பம் இல்லாதவர்கிட்ட போயிட்டு தேவன் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னு அவர் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு முடியாதுன்னு சொல்லுவார். ஒரு வாலிபன் போனார்ல அநேக சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம், போனது உண்டானதுன்னா விட்டு தடித்திலிருந்து கொடுத்து நீ பின்னாடி வாழும். அப்ப இது என்னன்னா இதுதான் அவரை கட்டிய தேவனுடைய சித்தம். அதனால்தான் கர்த்தர் சொன்னோம் திட்டி ஜீவனை சோதனைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா முடிவா கர்த்தர் என்ன சொல்றாங்க, உடுத்துறதெல்லாம் தூக்கி தடித்திலிருந்து கொடுத்து நீ பின்னாடி வாழும், இது அவரை பற்றி தேவன். ஆனா அவரால் மீன் பிடிக்க முடிஞ்சா முடியும், காரணம் என்னன்னா அவருக்குள்ள அந்த விருப்பம் இல்லை. அப்படி வந்தது கூட ஒரு உண்மையான மனப்பான்மை அவர் வரல, அவரை சோதிக்கும்படியாகவும் அவரை எப்படியாவது குற்றப்படுத்தும்படியாகவும் வந்தார். சோ அங்க நடக்கும் இதே தான் நம்ம விஷயத்துல தேவ சித்தத்தை தேவன் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவன் மெயினா எதை எதிர்பார்க்கிறாரா, அவருக்குள்ள அதற்குரிய வாழ்க்கை வேதாக்கிய இருக்கா, மனப்பாக விரும்புகிறாரா, எப்படியாகியும் தேவனுக்கு பிரியமா வாழணும் என்ற அந்த எண்ணங்கள் அவருக்குள்ள நிரம்பி இருக்கா. அப்படி நிரம்பி இருந்தால் அவர் படித்தவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், இல்ல ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், இல்ல சரீரத்துல பலன் உள்ளவரா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், கண்டிப்பா தேவன் அவருக்கு தன்னுடைய சித்தத்தை தெரியப்படுத்துவார். இதுல எந்த மாற்றமே கிடையாது. அதனாலதான் இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கறோம், போர்த்த விஷயத்துல தேவனுடைய சித்தம் நம்ம செய்யணுமா, நமக்கு அதுக்குரிய விருப்பம் முதல்ல வேணும். இதுக்கு ஒரு வசனம் ரொம்ப அருமையாக கம்பாரிஷன் ஆகும், பட் அந்த வசனம் ரொம்ப ஹை லெவல், முடிஞ்சா நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். அதே யோகா சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 32வது வசனம் முதல் 34வது வசனம் வரை வாசிக்கிறது. பொதுவா ஆவிக்குரிய முறையில நம்மளுக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் வளர்கிறதற்கான ஆகாரம் தான் இது போஜனம் இல்ல, அப்படிதான் நம்ம அந்த போஜனம் ஆகாரம் போஜனம் சொல்லுவோம். இப்ப சரீரம் வளர்கிறது சாப்பாடு, ரிட்டலான சாப்பாடு, நேரடியான உணவு. உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் வளரணும்னா சரீரத்துக்குரிய சாப்பாடு கொடுத்தா போதும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கணும். ஆவிக்குரிய ஆகாரம் என்ன சொல்லலாம், சத்தி சத்தி சத்தியம் கேட்கணும், கேட்கிறீங்க பேசுற எனக்கு இது ஆகாரம், கேட்கிற உங்களுக்கு ஆகாரம், படிக்கணும் சப்ஜெக்ட், இது கூட என்னதான் ஆகாரம். இது வந்து கரெக்ட் 100% கரெக்ட். தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு சத்தியை கேட்கறதுக்கு நமக்குள்ள வாழ்க்கை இருக்கும், ஆவல் இருக்கும். ஏன்னா இதுல ஆகார் உள்ளான மனுஷனுக்கான ஆகார் தப்பி. ஆனா ஜீசஸ் இங்க ஒரு புது விதமான ஆகாரம் சொல்ல, வெறும் சத்தியம் கேட்கறதுனால மாத்திரம் ஒரு புது சிருஷ்டி வளர்ந்து மகிமைக்கு போயிட முடியாது. அவர் அங்க சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, வசனம் 34 படிங்க. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. ஒருவேளை இன்னைக்கு நம்மளோட கம்பேர் பண்ணா நம்மை பற்றி தேவ சுத்தம் என்ன, இந்த மாதிரி நம்ம தேவனுடைய சத்தியங்கள் கேட்கிறோம், நல்லது தேவ சுத்தம். ஆனா கடைசி இந்த மாதிரி சத்தியம் கேட்டுட்டே இருக்கோம், இதுதான் நம்மை பற்றி தேவ சுத்தமானா நிச்சயமா விஷயம். அப்ப என்னன்னா அன்னைக்கு சீசர்கள் எல்லாம் கர்த்தருக்கு தாகமா இருக்குது அப்படின்ட்டு ஊருக்குள்ள போய் அவருக்கு ஏதாவது எடுத்துட்டு வரலான்னு போறாங்க, தன்னை இடையில ஆதாரம் எடுத்துட்டு வரலான்னு போறாங்க. போயிட்டு வரக்குள்ள இவர் சமாதியா சிறி கிட்ட பேசி ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே இப்ப அவர்கள் எல்லாம் வந்துட்டு பாக்குறாங்க, போதகரே உங்களுக்கு ஆதாரம் போதனைகள் வந்திருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்துட்டு நீங்கள் அறியாத ஒரு போதனத்தை நான் பார்த்துக்கிறேன், அதான் அவர் பயன்படுத்துறேன். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. நம்ம இதுவரையும் சுற்றுலா அந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இதுவரை நம்ம அறிஞ்சிருக்கிற போஜனம் என்ன, ஆகக்கூடிய முறையா தேவனுடைய சத்தியங்கள் கேட்கறது, அது ஸ்டடி பண்றது, இதுதான் நம்ம பார்க்கணும், நம்ம அறிஞ்சிருக்கிற போஜனம். ஆனா நம்ம அறியாத ஒரு போஜனம் ஒன்று இருக்கு, அதை கட்ட இயக்கம் அன்றைய சூழல்ல அந்த சீசர்களுக்கு அதை ஓபன் பண்ணார், அது அவங்களுக்கு தெரியல என்ன அந்த போஜனம். ஆனா கட்ட சொல்றாரு, நீங்க அறியாத ஒரு போஜனம் என்ன, அந்த போஜனம் எங்க அப்பாவினுடைய சுத்தத்தின்படி நான் செய்கிறேன், அந்த கிரியைகளை குறிக்கிறதே போஜனம். அப்ப என்ன அர்த்தம், நம்மை ஒவ்வொருத்தரையும் தேவன் உள்ள கொண்டு வரா சத்தியத்துக்குள்ளனா, நிச்சயமா நம்மை பற்றிய ஒரு திட்டம், ஒரு திட்டம் அவருக்கு இருக்கு. அதை நாம் கேட்கணும், இல்ல அதை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்தணும். நடைமுறை வாழ்க்கை வாழணும், அப்படி நடைமுறை வாழ்க்கை வாழலைன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு 50% ஆதாரங்கள் தான் கிடைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய அல்லது உள்ளான மனுஷன். இன்னொரு 50% ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப நம்ம யாராக சொன்னா ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், ஒரு உள்ளான மனுஷனா தான் நம்ம, நல்ல பலமுள்ள மனுஷனா இருக்கணும்னா எல்லா வகையான ஆதாரங்கள் அவருக்கு கிடைக்கும். அந்த எல்லா வகையான ஆதாரங்கள் கிடைக்கும் போது தான் உண்மையான ஒரு போஷாக்க அவருக்குள்ள போகும். இதே மாதிரிதான் ஆவிக்குரிய விஷயத்துல கூட இந்த வாய்ப்புக்குள்ள ஒருத்தர் உண்மையாவே இருக்கிறாருன்னா அவர் தேவனுடைய சத்தியங்களை வாங்குவார், சபையாக தனிப்பட்ட முறையில ஜபத்துல எல்லாம் பண்ணுவார். இன்னொரு பாதி பார்த்து இருக்குது, தேவன் தன்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த வேலையை அவர் செய்வார். அப்படி ஒருவேளை அந்த பிராக்டிக்கல் நடைமுறைகின்ற ஒரு பார்ட் அவர் செய்யாம இந்த 50 மாத்திரம் அவர் செஞ்சுட்டே இருக்கிறாருன்னா மிஸ்டேக், அவர் இன்னும் முழுமையாக இந்த ஓட்டத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை தான். அதனாலதான் அந்த சீடர்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கு, அந்த போஜனம் என்னன்னா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை துடிப்பதே அந்த போஜனம். இப்போ இதெல்லாம் அவர் ஏன் சீடர்களுக்கு தெரியப்படுத்தினார்னா அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு மற்றும் அந்த வாஞ்சி அவர்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவங்களாம் கடந்து வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் பின்னாடி கடந்து வந்தாங்க. சோ ஏற்ற சூழல் வரும்போது இந்த மாதிரி சில ரகசியங்கள் சத்தியங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதே விஷயம் தான் இன்னைக்கு நமக்கு கூட இந்த விருப்பம் நமக்குள்ள, இந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். வரும்போது தான் கர்த்தர் அதுக்கு தேவன் நம்மளுக்கு எதை சொல்றாரோ அதுக்கு கீழ் பண்ணி அவர் சொல்ற விஷயம் நம்மளுக்கு சாதகமா இருந்தாலும் சரி நஷ்டம் இல்ல பாதகமா இருந்தாலும் நம்ம கீழ் பண்ணிவோ கர்த்தர் அன்னைக்கு கீழ் பண்ணுங்க. மிகுந்த தாபம், மிகுந்த பத்தி, அந்த நேரத்துல கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சமாதிய சிரிக்கிட்ட மிகப்பெரிய தேவனுடைய சித்தத்தின் வேலையாக செஞ்ச சரீரம் பாதிப்புல இருக்குது, ஆனா ஆவி வேலையை கட்டி முடியுது. அதுதான் தேவன் அவருடைய குமாரன் பார்த்தாரு, அந்த வாஞ்சை அந்த வைராக்கியம். இதேதான் கர்த்தருடைய சீடர்களுக்குள்ள பிரதிபலிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியணுமா இல்ல அதன்படி வாழணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள அந்த விருப்பமும் வாஞ்சையும் இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு தேவன் அவருடைய சித்தத்தை நம்மளுக்கு புரிய வைப்பான். ஓகே, இதுதான் 4வது பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ 5வது பாயிண்ட், இந்த ப்ரிப்பரேஷன் மற்றும் இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிகிறதற்காக இந்த ஸ்டடி நம்ம பார்க்கிறோம். இப்படி தேவன் ஒருவேளை அவருடைய சித்தத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த திட்டத்தை வாங்கி அந்த திட்டத்தின்படியாய் நம்ம வாழ்க்கை வாழ முடியாத படித்து ஒரு மிகப்பெரிய எதிரி, மிகப்பெரிய ஒரு தடை. அந்த தடையை கூட நம்ம முதல்ல கற்றுக்கணும். அந்த தடையை நம்ம கற்றுக்கொண்டு இல்ல அது எது என்று அறிந்து கொண்டு அதை நல்லா உணர்ந்திருந்தா தான் ஃபியூச்சர்ல தேவன் நம்மை பற்றிய தேவனத்தை இதுதான் அவர் சொல்லும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இந்த தடை இருக்கிற காரணமா இருக்கும். இல்ல அது எதுவுமே தெரியல, தேவ சுத்தத்துக்கு விரோதிகள் யாரு அப்படி எதுவுமே தெரியாம தேவன் கையில இருந்து அவங்க சுத்தம் என்னன்னு நம்ம வாங்கிட்டோம்னா இந்த மறைவாயிருக்கிற எதிரிகள் என்ன பண்ணும், அந்த தேவ சுத்தத்தை நம்ம செய்ய முடியாத படிக்கு தாக்கிடுவோம். சோ அந்த முறையில தேவனுடைய சுத்தத்துக்கு ஒரு தடை அல்லது ஒரு எதிரி இல்லாது, இதுதான் இந்த அஞ்சாவது பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இது எது அல்லது யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு வசனம் வந்து படிக்கலாம். வசனம் படித்த அந்த பாயிண்ட் நம்ம புரிந்து கொள்வோம். மார்க் சுவிசேஷ புத்தகம் 14 அதிகாரம் 36
நீங்கும்படி
செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படும். அப்ப இதுல ரெண்டு சித்தம் இருக்கு, ஒன்னு என்னுடைய சித்தம், இன்னொன்னு உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் ஈக்குவல் டு தேவ சித்தம், என்னுடைய சித்தம் ஈக்குவல் டு சுய சித்தம், ஓன் பிலீஃப், செல்ஃப் பிலீஃப் அல்லது ஓன் மைண்ட். சுய சித்தம் இன்னொன்னு தேவ சித்தம். தேவ சித்தம் இன்ட்டு ஆப்போசிட் சுய சித்தம். என்னைக்குமே தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கு. அப்படி அந்த தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ முடியாததற்கு எதிரியா தடைகள் அப்படின்னா நம்ம நினைப்போம் என்னுடைய ஃபேமிலி ஒரே வார்த்தையில் அடைக்கும், என்னுடைய கணவர் இல்லைன்னா என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க இல்லைன்னா என்னுடைய ஜாப் இல்லைன்னா எனக்கு இருக்கிற மக்களுக்கு சூழல் சொல்லு. தேவனுடைய சித்தத்தை நம்ம செயல்படுத்த முடியாதபடிக்கு வருகிற எதிரி யாருன்னா யாருமே இல்லை, நமக்குள்ள உருவாகிற செல்ஃப் பிலீவ் சுய சித்தம் தான் காரணம். இதுதான் மிகப்பெரிய, அதனாலதான் இந்த புது சிருஷ்டி வாய்ப்புகள் வந்துட்டு நம்ம கிட்ட பேசிக்கா உள்ளவங்களுக்கே சரி இல்ல நம்பிக்கை ஓரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களே சரி ஒரு விஷயம் நம்புமா சத்தியம் அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு என்னன்னா எந்த காரியமா இருந்தாலும் நமக்குள்ள ரெண்டு தாட் இருக்கு, ரெண்டு தாட் இருக்கு, ஒரு விஷயம் ஆனா யோசனைகள் ரெண்டு. இந்த ரெண்டு யோசனைகள் நமக்குள்ளதான் வருது, ஆனா அந்த ரெண்டுக்குமே ஓனர் வேற வேற. ஒரு யோசனை வந்து யாருக்கு சாதகமா வரும்னா புது சித்தைக்கு சாதகமா வரும், புது சிருஷ்டிக்கு சாதகமா வரும். இன்னொரு யோசனை புது சிருஷ்டிக்கு ஆப்போசிட்டா வரும். இப்படி புது சிருஷ்டிக்கு புது சிந்தைக்கு ஆப்போசிட்டா வர்றது யாருடையதுன்னா தேவனுடையது கிடையாது, நம்மளுடையது. ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்தோம், ஏசு கிறிஸ்து மேல இருந்து வந்தார், ஆனா நம்ம எங்க இருந்து வந்தோம், கீழே இருந்து வந்தோம். கீழே இருந்து வந்ததுனால நம்ம என்னென்ன யோசனைகள் எப்படிதான் இருக்குன்னா கீழ் நோக்கியே ரொம்ப சாபம், ரொம்ப திருப்தி, ரொம்ப சுமூகம், ரொம்ப ஒரு லக்ஸரி, இப்படிதான் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம். ஆனா தேவனுடைய குமாரன் அவருடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா மேலோக்கி. ஸோ இதே மாதிரி தான் நமக்குள்ள எழுப்புகிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் நம்ம எடை போகணும். இந்த இந்த யோசனையில எது பரிசுத்த ஆவியினுடையது, எது என்னுடைய சுய ஆவியினுடையது சிந்திக்கணும். யாராக இந்த எண்ணங்கள் இருக்கு, அதனாலதான் ஒரு புது சிருஷ்டி எந்த ஒரு விஷயத்தை பற்றிய கருத்துக்கள் இல்ல எந்த ஒரு விஷயத்தை பற்றி வாழ்க்கையின் முடிவுகள் அவர் எடுக்கும் போது அப்படியே பிரேக் போடணும், நிதானிக்கணும். சொல்றாரு நாவுக்கு காவல் செய்யும் அப்படின்னு. ஒருவேளை ஆவிக்குரியமான நம்ம எடுத்துட்டோம்னா எந்த யோசனைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது அங்க அப்படியே செக்கிங் நடக்கும். ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம செக் பண்ணணும் இதுல எது தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா நமக்கு சாதாரணமா எந்த பிரச்சனைகள் பாடுகள் நமக்கு வந்துடக்கூடாது நடக்கும். ஆனா இந்த ஓட்டத்துல ஓடுனாலே கண்டிப்பா பிரச்சனைகள் பாடுகள் நமக்கு உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடியதா நம்ம யோசனை இருக்கும்,
ஆனா தேவனுடைய சித்தம் நம்முடைய புது சிந்தைக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடியதாக இந்த பூமியில நல்லபடியா வாழ்கிறதுக்கு சாதகமா நம்முடைய சுய யோசனைகள் இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த பூமியில நல்லபடியா வாழ்ந்தா எப்படி பரலோகம் போறோம்? இந்த பூமியில பாடுபட்டு மறுக்கத்தானே பரலோகம் போக முடியும். அப்போ மறுக்கணும்னா இந்த பூமியை என்ன பண்ணணும்? கஷ்டங்கள் பாடுகள் வாங்கணும். சோ தேவன் பொதுவா அவருடைய திட்டத்தின்படி நடந்தா அநேக பிரச்சனைகள் வேதனைகள் பாடுகள் இருக்கும். ஆனா அதுதான் நம்ம போகப்படணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைப்போம். ஏன்னா அதெல்லாம் சுய திட்டம். என்னதான் பாருங்கன்னா தேவன் அநேகருக்கு தம்முடைய சித்தத்தை அவர் தெரியப்படுத்துறா, இந்த வாய்ப்புக்குள்ள வர முடியும். ஆனா மெஜாரிட்டி அவருடைய சித்தத்தின் பாதையில் அவர் பிரயாணம் செய்யவில்லை. தங்களுக்கு சாதகமானபடி தங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு போக வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் யாருன்னா சாத்தானோ இல்ல மேலப்பட்ட மனிதர்களோ கிடையாது, அவங்களுக்குள் எதிர்கொடுக்கிற ஓன் தாட், சுய சிந்தை. இப்படிப்பட்ட இந்த சுய சித்தம் என்னைக்குமே தேவ சித்தத்துக்கு அது எதிரி. இதுல எந்த மாற்றமே கிடையாது. இது பத்தி தகவல் ரெசல் 5948 பக்கத்துல அவர் என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, செல்ஃப் லாஸ்ட் இன் எவ்ரி மேட்டர். நான் ஒரு விஷயம் செய்வேன் என்னுடைய வாழ்க்கையில என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நான் முதலாவதாகவும் என்னுடைய சுய சித்தத்தை நான் கடைசியாகவும் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுய சித்தத்தை சாதனைக்கிறது இதெல்லாம் நம்ம வார்த்தையில பேசுவோம். ஆனா ஒரு மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத விஷயம் என்னன்னா, இந்த மாம்சம் உயிரோடு இருக்கிற வரையில சுய சித்தம் இதுதான் செய்யும். நமக்குள்ள நான் சுய சித்தத்தை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியும். ஒருவேளை நான் ஒரு சின்ன விஷயத்துல சுய சித்தத்தை சாதிச்சிருக்கேன், ஆனா மறந்துடக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில வரும்போது அப்பயும் ஒரு சுய சித்தம். காலையில எந்திரிக்கிற விஷயத்துல முதல்ல தூங்கலான்னு சுய சித்தம் சொல்லுது, இல்ல எந்திரிச்சிடும் தேவசித்தம் சொல்லுதுன்னு வைங்க. நான் உடனே தேவசித்தத்துக்கு கீழ்படுத்தி என்னதான் அசதியா இருந்தாலும் சோம்பலாங்க எல்லாத்தையும் தவிர்த்துட்டு எந்திரிச்சிட்டேன். அதுக்காக அந்த நாள் ஃபுல்லா நான் சுய சித்தத்தை ஜெயிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அடுத்து சாப்பிடுற விஷயத்துல அதே பிரச்சனை வரும், அடுத்து வெளியில போற விஷயத்துல அதே பிரச்சனை வரும், யார்கிட்ட பேசுறதுல அதே பிரச்சனை வரும், எதையாவது ஒன்று வாங்குறதுல அதே பிரச்சனை வரும். டோட்டல் நம்ம லைஃப் முழுக்க எந்த விஷயமா இருந்தாலும் இது ரெண்டு வந்து வேலை செஞ்சுட்டு முன்னாடி வந்து நிற்கும், வேற சித்தமா சுய சித்தமா. ஸோ இது என்னதான் விஷயம்னா, அதுதான் சகோதரர் சொல்றாரு, எந்த விஷயமா இருந்தாலும் எனி மேட்டர் எந்த காரியமா இருந்தாலும் முதல் இடத்துல தேவ சித்தத்தை வைக்கணும். சுய சித்த செத்துச்சு இல்லை வரும். அதை என்ன சொல்றேன்னா, உன் கருத்தவர் இந்த கருத்து ரொம்ப முக்கியம், நீ கொஞ்சம் அமைதியா, சில அவமானம் தான் இருக்கும், சில நஷ்டம் தான் இருக்கும், ஆனா நீ அமைதியா. ஏன்னா தேவ சித்தமே மேலான, அதற்காகவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன் சொல்லி தேவனுடைய சித்தத்தை முதல் நிலைமைக்கு முதன்மை தன்மைக்கு நேராய் நம்ம கொண்டு போவோம். ஸோ இதுதான் சகோதரர் நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுய சித்தம் வந்து என்னைக்குமே இந்த பூமி பற்றியதாக இருக்கும், இந்த உலகம் சம்பந்தமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம சுயமா நம்ம வந்ததெல்லாம் எங்க இருக்குன்னா பூமியிலிருந்து வந்தோம். ஸோ என்னைக்குமே நமக்குள்ள இருந்த அந்த செல்ஃப் பில்லிங் ஓன் டாஸ்க் பில்லிங் வந்து இந்த பூமி சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒருவேளை அதுக்கு நம்ம செவி கொடுத்தோம் கீழ்படுத்து அப்படின்னு சொன்னால் அதனுடைய முடிவு வந்து நஷ்டம். அதனால தான் வசனம் படித்தாங்க உண்மையோமான 2:17 வசனத்தில், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனோ என்றும் நிலைத்திருப்பான். உலகம் அதன் இச்சை ஒளிந்து போகும். ஒருவேளை நம்ம கூட எண்பது சுயசித்தத்திற்கு நம்ம கீழ்படுத்தோம்னா ரொம்ப திருப்தியா இருக்கும், ரொம்ப சாதகமா இருக்கும். ஒருவேளை தேவ சித்தத்தின்படி வாழ்றவங்களை விட நம்ம பெட்டரா தெரியும் வாழ்க்கை வாழ்றது, இந்த பூமிக்குரிய நடவடிக்கை பெட்டரா தெரியும். அவர் நிறைய கஷ்டங்கள் வாழ்ந்து வாங்கிட்டு இருப்பாரு, அவர் பார்த்தா நம்ம காட்டிட்டு போறீங்க, நான் கூட அந்த உடத்துல போறேன், நான் எப்படி சாதகமா இருக்கேன், நீங்க ஏன் அப்படி போய் கஷ்டப்படுங்க அப்படி சொல்ல போதும். ஆனா ஒரு நாள் வரும்போது வாழ்க்கையினுடைய முடிவு வரும்போது சுய சித்தத்துக்கு சாதகமா வாழ்ந்தவர் நஷ்டம் அடைவார், அவர் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமா முடிக்க முடியாது. யார் ஒருவர் தேவ சித்தத்தை செய்தாரோ அவரே வெற்றியாக இயேசு விஷயத்துல வசனம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 5:30 வசனம் வாசிக்கலாம்.
எனக்கு
அருமையான வார்த்தை, நான் எனக்கு சித்தமானதை நான் சேர்ந்ததில்லை, என்னை அனுப்பினவருக்கு சித்தமானதை நான் சேர்ந்தேன். எனவே நான் ஒரு விஷயத்தை தீர்ப்பு பண்ணா அது நீதியா இருக்கும். ஏன்னா என் பிரியத்தின்படி நான் தீர்க்கல, தேவ ஆவியின்படி தீர்க்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் இயேசு கடந்து போயிட்ட வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப். இது ஜீசஸ் லைஃப் இருக்க பிராக்டிக்கல் லைஃப். ஒருவேளை அவருடைய அடிச்சுடுகளை பின்பற்றி போறவங்களா இருந்தா நம்ம கூட சிந்திக்கணும். எத்தமணியில சொன்னாங்க, அப்பா என்னுடைய விருப்பத்தின்படி வேண்டாம், உங்க விருப்பத்தின்படி செய்யுங்க. உபதேசம் பண்ணும் போது சொல்றாங்க, நான் என் சுயமா நான் பேசல, நான் சுயமா எதுவுமே செய்யறதில்ல, என்னை அனுப்பினவர் என்ன சொன்னாரோ அதையே நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, கர்த்தருக்கு இந்த போராட்டங்கள்லாம் இருந்திருக்கு. சுய எண்ணங்கள், சுய திட்டங்கள் அவங்களுக்கு வந்துச்சு, ஆனா அது எதையுமே அவருக்கு நடைமுறைக்கு கொண்டு வரல. அப்படியே கீழே அழுத்திட்டு தேவன் என்ன கொடுக்குறா அதை கண்டுபிடிச்சி அதை மாத்திரமே பேசினாரு, அதன் பற்றிய வாழ்ந்தாரு. அதனாலதான் முடிவில் அவர் வெற்றி அடைய முடிச்சு. சோ இதே போராட்டங்கள் தான் நமக்குள்ளே. நம்ம தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கணும் இல்ல வாழணும்னா சுய திட்டங்களை நம்ம அழுத்தணும். இதுக்கு நம்ம வேற யாரையே கூட்டிட்டு வர முடியாது, வேற யாரையே காரணம் சொல்ல முடியாது. நம்மளுடைய ஓட்டத்துக்கு பிரச்சனை, நம்மளுடைய ஓட்டத்துக்கு தடை வேற யாருமே கிடையாது, நம்ம தான். நம்மளுடைய ஓட்டத்துக்கு ஒத்துழைப்பு, நம்மளுடைய ஓட்டத்துக்கு சாதகம், இது கூட நாம தான். நம்ம தெளிவா சரியா இருந்தா நம்மள இந்த ஓட்டத்துல இருந்து வழிதப்ப பண்றதுக்கோ தள்ளிவிடுறதுக்கோ யாராலும் முடியாது. ஏன்னா தேவன் நம்மளை அப்படித்தான் அழைச்சோம். தனிப்பட்ட முறையில் அவர் நம்மளை அழைச்சி ஊண்டி வச்சிருக்கார். அப்ப இந்த இடத்துல இருந்து அல்லது இந்த ஓட்டத்துல இருந்து வெளியில போறதும் பிச்சுக்கிறதும் யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. ஒருவேளை சில அனுபவங்கள், சில சூழல்கள், சில மனிதர்கள் இருக்கலாம், சில அமைப்புகள் இருக்கலாம், ஆனா யார் எழுதினாலும் சரி நம்ம கையில தான் இருக்கு. சோ அதுதான் பாயிண்ட் பார்க்கிறோம் இந்த விஷயத்துல. தேவத்திற்கு தடை அது நம்மளுடைய சுயசித்தம். ஆனா சில நேரங்கள் சகோதரர்களுடைய சில மாம்சீகமான சிந்தனைகள் வாழ்க்கையை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ண பார்ப்பார். ரெண்டு பக்கமும் அப்படியே நீக்கலா இருக்க பார்ப்பார். எது அப்படின்னா, தேவனுக்கு எடுத்த காரியங்கள்ல தேவனுக்குரிய ஒரு மாதிரியும், மற்ற விஷயத்துல உலகத்துக்குரிய ஒரு மாதிரியும் அப்படியே வாழ்க்கையை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ண பார்ப்பார். இங்க எங்க ஒரு நாள் அங்கு ரெண்டையும் அப்படி பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஞானமா நடக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான். இப்படிப்பட்டவங்கள பைபிள் என்ன சொல்றதுன்னா, டபுள் மைண்டட் பீப்புள், இரு மனது கொண்டிருந்த மனிதர்கள். இப்படிப்பட்டவங்க என்ன செய்ய முடியாதுன்னா, இந்த ஓட்டத்துல ஒரு தெளிவானவர்களாக அவர்களால் இருக்க முடியாது. குழப்பங்கள், சந்தேகங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படும். காரணம் என்ன, இவங்களுக்குள்ள ஒன்று ஒரு மைண்ட் இல்ல, ரெண்டு மைண்ட். அதை பத்தி வசனம் வாசிப்போம். யாக்கோபினுடைய நிருபத்தில் முதலாவது அதிகாரம் வசனங்கள் 6-7. போதும், கர்த்தருடைய தர்மையான வார்த்தை பாருங்க. இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நெக்ஸ்ட் அதே யாக்கோபுல 4:8. ஆமா, இந்த வசனம்லாம் எடுத்து கட்டிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளாத சிலர் கிட்ட பயன்படுத்தலாம். புது சித்திக்கு எழுதப்பட்டது, உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வசித்தவங்களுக்காக எழுதப்பட்ட லெட்டர். சோ இந்த பாவிகளே இந்த வார்த்தை யாரை அழைக்கிறார்கள், நம்மள அழைக்கிறோம், யாக்கோபுக்கு நம்மள அழைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டு சில மிஸ்டேக்ஸ் நம்ம வாழ்க்கையில வருது. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வருதுன்னா, இருமனம் உள்ளவர்களே, இந்த ஓட்டத்துக்குள்ள வந்துட்ட சகோதர சகோதரிகளுக்கான வார்த்தை அது, உங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்துங்க. அப்படின்னா ஒரு மைண்ட் உள்ளவங்களா மாறும். இருமணம் உள்ளவர்களே, இரண்டு மனசு உள்ளவர்களே, ரெண்டு சிந்தைகள் உள்ளவர்களே, நீங்கள் ஒரு சிந்தை உள்ளவங்களா மாறும். அந்த ஒரு சிந்தை தேவனுடைய சிந்தை, தேவனுடைய சித்தம். ரெண்டு சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க வழிகள் தெளிவுள்ளதாக இருக்காது. ஒரே சிந்தை, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் ஆசையாய் தொடரு. என்ன நோக்கத்திற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்திற்கே உரிய வாழ்க்கை. என்ன அடையாளம்? தண்ணிக்குள்ள போயிட்டு வர ஞானஸ்தானம் என்று அந்த தண்ணீரை நம்ம முக்கால் வாசி இல்ல பாதி வாசி நின்று தண்ணிக்குள்ள முங்கும் போது என்ன இருக்கா, இந்த பூமியில நான் மாம்சத்துல பிறந்து இந்த தண்ணிக்குள்ள நிக்கிற இந்த நிலை வரையில நடந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? சாது மறுத்து இப்போ மேல வர மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்து இப்ப நான் யார்னா புதிய உருவாக்கம், இல்லைனா புது சிருஷ்டி. பழையவர்கள் ஒளிந்து போயின, புது சிருஷ்டி. புது சிருஷ்டி, புதிய மனசு, புதிய ஆவியினால வழிநடத்தப்பட வேண்டும். தண்ணிக்குள்ள போன அனுபவத்தை மறந்துட்டு இல்லைனா அதையும் மறுபடியும் உயிரோடு எடுத்துக்கிட்டு சாகடிச்சுட்டு அந்த பழைய சிந்தையும் உயிரோடு எடுத்துக்கிட்டு புதிய சிந்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு மனசோட வாழ்ந்தா அது இந்த பூமியில பார்க்கும்போது ரொம்ப விவரமான வாழ்க்கையா தெரியும். உலகத்துக்கு உலகத்தானாகவும் பரிசுத்த வாழ்ந்திருந்து இல்ல சபையா இருந்து சபைக்குரியவனாகவும் இருந்து கொள்வது நல்லா இருக்கும். ஆனா அது தேவனுடைய பார்வையில அது ஏற்ற வாழ்க்கை அல்ல. அப்படி வாழ்றவங்களை தேவன் ஞானவாதிகள் என்று அவர் சொன்னது கிடையாது. அவங்களை அவர் எப்படி சொன்னார்? பாவிகளே, இல்லைனா இருமனம் உள்ளவர்களே, உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்படி டபுள் மைண்டடா இருக்கிறவர் தேவன்கிட்ட எதையுமே அவர் பெற முடியாது. சோ அதான் விஷயம் நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா சுய சிந்தைக்கும் இடம் கொடுத்துக்கிறது, தேவ சிந்தைக்கும் இடம் கொடுத்துக்கிறது. அப்படி நம்ம இருக்க முடியாது. ஒரே சிந்தை தேவனுடைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். சுய சித்தம் என்பது என்றைக்குமே தேவனுடைய சித்தத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய எதிரி, ஒரு தடை. இதுக்கு ஏசு கிறிஸ்து பேசின ஒரு அருமையான வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 6:24. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது, அல்லது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒரே எஜமான் பிதாவாகிய தேவன், தேவன் கிட்டத்து வருகிற சிந்தை. நம்ம ஒரு தனி எஜமானா இருந்துட்டு நம்மளுடைய சிந்தைகளையும் செயல்படுத்திட்டு இன்னொரு சிந்தைகளையும் தேவனுடைய சிந்தைகளையும் செயல்படுத்தும் போது அது ரெண்டு எஜமானாக மாறி போகுது. அப்படி செய்கிறது என்பது தேவனுக்கு ஏற்ற விஷயம் கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, அப்படி இரண்டு எஜமான்களுக்கு ஊழியர் செய்ய வார்த்தை எப்படி ஒருவனாலும் கூடாது. ஆனா இந்த பூமியில் இருக்கிறவரை நம்ம எப்படி இருப்போம்னா, சில நேரங்கள் அப்படி இருப்போம், அப்படி இருப்போம். நம்ம அறியாமையே சில நேரம் அறிஞ்சு கூட வேற வழி இல்லாம அப்படி இருப்போம். அப்படி இருக்கிறது பெஸ்ட் மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தராலே அப்படி முடியும் அப்படின்னு என்ன இருக்கா, இந்த 1,44,000 அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தர் கூட அங்க வர முடியாது. சோ அங்க வரணும்னா அவர் ஒரு எஜமானுக்கே ஊழியம் செய்யும். அந்த எஜமான இல்ல அவர்கிட்ட கிடைச்சிட்ட அருமையான திட்டம் இல்ல சித்தம், அதன்படி செய்கிறவர் மாத்திரமே என்ன பண்ண முடியுமா, அந்த ராஜ்யத்துக்குள்ள அவர் கடந்து வர முடியும். மற்றபடி இந்த டபுள் மைண்ட் இப்படியே இருந்துக்கிறது, அப்படியே இருந்துக்கிறது, இந்த ரெண்டு கலப்படமான வாழ்க்கையை தேவனுக்கு அது பிரியமான ஒரு வாழ்க்கையே கிடையாது. சோ இதோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6 பாயிண்ட் பார்த்துருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். சோ இந்த 6 பாயிண்டோட இந்த ஸ்டடி நம்ம இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வரோம். அடுத்த ஒரு வாய்ப்புல தேவன் நமக்கு தரும்போது அப்ப இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் என்ன, அந்த ஒரு வசனத்துக்கு நேராக இல்ல அந்த ஒரு சிந்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இந்த நாள் நம்ம பார்த்துருக்கிற விஷயங்கள் நீங்க சிந்திங்க, ஜெபத்துல வைங்க, தேவன்கிட்ட கேளுங்க, அப்பா இவ்வளவு விஷயம் சொன்னீங்க நான் புரியுது, உண்மையிலே என்னை பற்றி உங்களுடைய சித்தம் என்ன, இதை கொஞ்சம் நீங்க தேவனுக்கிட்ட ஜெபத்துல கேட்டு பாருங்க. இல்ல ஒருவேளை உங்களுக்கு தேவ ஆவியில உணர்த்தப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, தேவன் நீங்க நிச்சயம் தெரியப்படுத்தினீங்கன்னா நான் அதன்படி நடப்பேன், அதன்படி வாழ்வதற்கு நான் ரொம்ப ஆர்வம் உள்ளவரா விருப்பம் உள்ளவரா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அந்த உறவு, அது என்னைக்குமே நிலையானது. அப்படி இருந்தீங்கன்னா ஏற்ற சூழல் அந்த வசனங்கள் வெளிவரும் போது, தேவன் நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது அதை அழகா நம்ம கேட்ச் பண்ணலாம், உள்வாங்கலாம். ஒரு பதற்றம் நமக்குள்ள வராது. அது எவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தா கூட அருமையா தடுத்து ஏற்றுக்கொள்வோம். எப்பன்னா அந்த ஆவலும் எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கும். சோ இந்த விஷயத்தை கூட முன்னாடி இப்ப நம்ம தெரியப்படுத்துறோம். இந்த பாட்டோடு நம்ம நிறுத்தலாம். தேவன் அடுத்த வாய்ப்பு அவருடைய கிருபை இறக்கம் வச்சு நமக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் இந்த ஸ்டடியில் இருக்கிற அடுத்த லெவலுக்கு நேராக நாம் கடந்து போகணும். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவசாமி ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.